நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நெருப்பு வரிகளை விதைத்து வரும் இளம் பாடகர் கவிஞர் அறிவு அவர்கள். அவரின் சமீபத்திய என்ஜாய் என்ஜாமி என்ற பாடல் சுமார் 20 கோடி தடவைகள் பார்க்கப்பட்டுள்ளன. இன்றும் அந்த பாடல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரின் உதடுகளில் முணுமுணுக்கப்பட்டு காற்றலையில் மிதந்து வருகிறது. சாதி மத தீண்டாமையை வேறறுக்கும் பல பாடல்களை உருவாக்கி வரும் அறிவு நம்மோடு பேசுகிறார். எஸ்பிஎஸ் தமிழுக்காக அவரை சந்தித்தவர் ஜனனி கார்த்திக். கவிஞர் அறிவு நமக்கு வழங்கிய நேர்முகத்தின் முதற் பாகம் இது.
அறிவா, ஹை ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறீங்க. சோ லைக், அவ்வளவு சின்ன வயசுல அந்த சொசைட்டில் அவேர்னஸ் கவிதைகள்ல காட்ட தொடங்கின காரணம் என்ன? எப்படி அவ்வளவு அந்த சின்ன வயசுல ஒரு சீரியஸ்னஸ் வந்ததுன்னு சொல்ல முடியுமா?
நம்மளை சுத்தி உள்ள மனிதர்களை பாக்குறதா நினைக்கிறேன். என்னை சுத்தி உள்ள மனிதர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நிலமற்றவர்களா இருந்தாங்க. அவர்களுடைய தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி அவர்கள் வாழ்ந்தவர்களா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் வந்து யாரையும் பேதமா வச்சு பாக்கல. ஒரு ஈக்குவாலிட்டி நிறைந்த ஒரு சொசைட்டியா, ஒரு மேட்ரியார்க்கல் சொசைட்டியா, தாயை வணங்குற ஒரு சொசைட்டியா இருக்கு. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்க எல்லாரையும் பாக்குற அந்த இன்ஸ்பிரேஷன், அவங்க லைஃப்ல இருந்து கிடைக்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மை தான் என்னுடைய ஆர்ட்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ரைட்ஸ்க்காக பேசுறதும், அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறதும் தான் என்னுடைய ஆர்டோட பர்பஸ் நினைக்கிறேன். இது பேசுறது தவிர வேற எது எந்த சிறந்த விஷயத்தையும் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் என்னோட ரூட்ஸை பத்தி பேசுறேன். அது ரூட்ஸை பத்தி, ரூட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி நான் இந்த இடத்துல நின்று இருக்கேன் அப்படின்னு
நினைக்கிறேன். அந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு அந்த அவேர்னஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டேன்.
இந்த அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அப்பா அம்மாலாம் அறிவொளி இயக்கம்னு ஒரு இயக்கத்துல இருந்தாங்க. அந்த அறிவொளி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிராமந்தோறும் போயிட்டு பாடல்கள் பாடுவாங்க, கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வுகள் பண்ணுவாங்க. அப்ப அந்த பாடல் புத்தகங்கள்லாம் எங்க வீட்டுல இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் நான் வந்து பார்த்து அதுல இருக்கிற பாடல்கள்லாம் எடுத்து பாடுவேன். அதுல வரதட்சணை கொடுமைகளை பத்தி, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை பத்தி, கல்வி விழிப்புணர்வு பத்தி, பெண் விடுதலை பத்தி, அம்பேத்கர் பத்தி, இப்படி நிறைய பாடல்கள் இருக்கும். அப்புறம் குறிப்பா எங்க ஊருக்கு வந்து போற கலைஞர்கள், குறிப்பா தலித் சுப்பையான ஒரு கலைஞர் இருந்தாரு. அவர் வந்து புதுச்சேரியில இருக்காரு இப்போ. அவர் இப்போ வரைக்கும் பாடல்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அதாவது எனக்கு வந்து ஒரு பாப் மார்லி மாதிரி நான் பார்க்கக்கூடிய ஒரு ஐக்கான்னா தலித் சுப்பையான்னு சொல்லுவேன். சோ இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்ததுதான் வந்து எனக்கு என்னுடைய ஆர்ட்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான்
முதல் பாடல் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு இனிமையான அனுபவமா இருக்கும். உங்களுடைய முதல் பாடல் உரிமை மீட்போம், நிலம், மண், என்விரான்மெண்டல் கன்சர்ன், இதை பத்தி நீங்க எழுதியிருக்கீங்க இல்லையா? அதுல இந்த முதல் பாடல் அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். இந்த காலால எழுதின பாடல்
அதாவது நான் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல பாடல்கள் எழுதிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலா இன்ஜினியரிங் முடிச்சேன். அதன் பிறகு 2 வருஷம் வந்து வேலை இல்லாம இருந்தேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஆடிஷன்ல வாய்ப்பு கிடைச்சு, அந்த ஆடிஷன்ல வந்து நான் சில பாடல்களை பாடி காமிச்சேன். நான் அதன் பிறகு எனக்கு வந்து அங்க அதுக்கப்புறம் நான் காலா படத்தோட இறுதிக்கட்ட பணிகள்ல இருந்துச்சப்போ, அப்போ இயக்குனர் பாரஞ்சித் வந்து எனக்கு கூப்பிட்டு நீ இந்த படத்துல பாடல் எழுதுன்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டே வந்து நிலம் பத்தின பாட்டு அப்படிங்கிறதுனால, நான் சின்ன வயசுல இருந்து நான் ஒரு நிலமற்ற ஒரு சொசைட்டில இருந்து வரேன். நான் வந்து எங்களுக்கு நிலம் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு சொந்த வீட்டுக்கு நான் போறதுக்கே 25 வருஷம் ஆச்சு. 25 வயசுல தான் நான் சொந்த வீட்டுக்கே போறேன். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்தோம். அப்போ என்னுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? நாங்கள் ஒரு சந்தோஷமா நாங்கள் வந்து ஒரு பீஃப் சமைச்சு சாப்பிட முடியாது. எங்களுடைய மதம் இது அப்படின்னு சொல்லி சுதந்திரமா எடுத்துக்க முடியாது. ஒரு கோயில்களுக்குள்ள நாங்கள் அனுமதிக்கப்படல. ஸோ இந்த பெயின் இருக்கலாம், இதெல்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் அந்த பாட்டை பார்த்தேன். ஸோ எனக்கு அதில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நிலைமை எங்கள் உரிமை பாட்டு வந்து எனக்கு ஈஸியாக எழுத முடிஞ்சது. அண்ட் டேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. மியூசிக் டேரக்டர் சார் அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட நான் தொடர்ந்து ஒர்க் பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய உரிமைகள் சார்ந்த பாடல்களை அவரோட சேர்ந்து பண்றது, அது ஒரு தனி ஜேர்னியா சூப்பராக போயிட்டு இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் என்ஜாய் என்ஜாமி என்ற பாடலின் வரிகளின் சொந்தக்காரர், பாடகர், கவிஞர் அறிவு அவர்கள்.
கிட்டத்தட்ட நீங்க ஒரு 14 படங்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க இது வரைக்கும். 14 படங்கள் மேல இவ்வளவு தொடர்ந்து படம் எக்ஸாம் இன்க்ளூடிங் சூரியதை போட்டு மாஸ்டர் வரைக்கும் இவ்வளவு தொடர்ந்து நீங்க ஹிட் படங்கள்ல பண்ணிட்டு வந்தாலும் இண்டிபெண்ட் ஆல்பம்ஸும் தொடர்ந்து பண்ணிட்டே வரீங்க உங்க கேரியர்ல. அந்த இண்டிபெண்ட் ஆல்பம்ல உங்களுக்கு நிறைய எழுத்து சுதந்திரம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இண்டிபெண்ட் ஆல்பம் பண்றதுதான் வந்து எனக்கு ரூட் நினைக்கிறேன். இண்டிபெண்ட் ஆல்பம் பண்றதுதான் என்ன நானா இருக்கேன் அந்த இடத்துல நினைக்கிறேன். மற்றபடி சினிமால வந்து நான் சுச்சுவேஷனுக்கு பாட்டு தரேன், அவ்வளவுதான். சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் தராங்களோ அதுக்கு நான் ஒரு பாடல்கள் எழுதுறேன். அதுக்குள்ள என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசியல நான் பேசுறேன். ஆனா இண்டிபெண்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல என்ன இருக்கோ அதை நேரடியாக மக்கள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் இதை பாக்குறேன். ஸோ இண்டிபெண்ட் மியூசிக்ன்றது வந்து இஸ் வாட் ஐ ஆம், நான் என்னோ அதுதான் இண்டிபெண்ட் மியூசிக். மற்றபடி சினிமா என்பது நான் என்னில் பாதின்னு சொல்லலாம், என்னுடைய பெஸ்ட் ஆஃப் வந்து சினிமான்னு சொல்லலாம். சினிமா பாடல்கள்ல நான் என்ன பாதி பார்க்கலாம், மற்றபடி இண்டிபெண்ட் சாங்ஸ்ல நான் என்ன முழுசா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம்.
பாடல்கள் பாடுறீங்க இல்லையா, ரொம்ப அருமையா பாடுறீங்க. ஸோ எல்லா விதமான சிங்கிங், எல்லா விதமான சிங்கிங் லைக் ஒப்பாரி, ஃபோக், கானா, இதற்கான இன்ஸ்பிரேஷன் குறிப்பா ஒப்பாரி மேல உங்களுக்கு இருக்கிற அந்த இன்க்ளினேஷன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருந்து சினிமா பார்க்கல, எங்க வீட்டுல டிவி கிடையாது. ஸோ நான் வந்து சின்ன வயசுல இருந்து வெறும் நாட்டுப்புற பாட்டு தான் கேட்டு வளர்ந்தேன். எங்க வீடு அரக்கோணம் வந்து ஒரு ரயில்வேவும் பிரிட்டிஷ் பீப்புளும் வாழ்ந்த ஒரு பகுதி. அங்க வந்து ரயில்வே தான் பெரிய ஒரு இது, அங்க என்ஜின் லோக்கோ பைலட்ஸ் இருக்க பிரிட்டிஷ் பீப்புள் வாழ்ந்த பகுதிங்கிறதுனால அங்க நிறைய சர்ச்சஸ் இருந்துச்சு. ஸோ சர்ச்சஸ்ல பாடுற பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து கோயில்ல மாரியம்மா கோயில்ல கூழ் ஊத்துறது இந்த மாதிரி பாடல்கள் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா டிவி பார்த்ததே இல்லை சின்ன வயசுல இருந்து, சினிமா பாட்டே கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பழைய விஜய் பாடுறதுல அந்த ஆனந்தமா ஆனந்தம் பாடும் இதெல்லாம் எங்கன்னா கல்யாணத்துல போனா பாடுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். பட் சினிமா பாட்டுப்பா எங்கேயுமே கேட்கறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பே கிடைக்கல. அதனால என்னால வந்து ரொம்ப பொருந்திக்க முடியலன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ள. பட் அதுல பேசுற மெசேஜ் தான் வந்து எனக்கு எனக்கான நான் பேச வேண்டிய மெசேஜ் நினைக்கிறேன். என்னுடைய வேலை வந்து அந்த மெசேஜ் பேச வேண்டியதான் நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு மியூசிக்கல் ஃபார்ம் என்னவா வேணா இருக்கலாம். நான் ஒரு ரேப்பரா இருக்கலாம், நான் ஒரு ஃப்ளூட் கூட வாசிப்பேனே, ஆனா அது உரிமைகளுக்காக வாசிப்பேன், அவ்வளவுதான். நான் வந்து ஒரு ஒரு ட்ரம்மரா கூட இருக்கலாம், ஆனா ட்ரம்மர் என்னுடைய ட்ரம்ஸ் எல்லாமே வந்து ஒரு போராட்ட களத்திலே இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அது எனி மியூசிக்கல் ஃபார்ம் எனக்கு மேட்டர் இல்லை, எனக்கு மக்களை பத்தி பேசணும், அவ்வளவுதான்.
அந்த ஒப்பாரி பத்தின இருக்கிற இன்க்ளேஷன் கேட்டீங்க.
ஒப்பாரி ஒப்பாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதான் சொல்றேன், நான் இந்த ஆர்ட் ஃபார்ம் பார்க்கும் போதே சாவுல வந்து எங்க ஊர்ல எங்க அத்தைங்க எங்க பாட்டிங்க எல்லாம் சேர்ந்து சுத்தி உட்காந்து பாடுவாங்க எல்லாருமே. அப்படி சுத்தி உட்காந்து பாடும்போது அந்த ஒப்பாரி பாட்டு வந்து பயங்கர ஹாண்ட் பண்ணும். அதாவது சாவுக்கு போனா சில பேர் அழமாட்டாங்க, சில பேர் அழுவாங்க, சில பேர் அழுகிறமா நடிப்பாங்க, சில பேர் திருமணம்ல இருந்து அழுந்து வருவாங்க. ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி இந்த சாவோட சோகத்தை தேக்கி வைக்கிறது அந்த ஒப்பாரி பாட்டு தான் நினைக்கிறேன். அப்படியே எங்க பாட்டி எல்லாம் மாறடிச்சு நடும்போது எனக்கு பயமா இருக்கும், அப்படியே பயந்துருவேன், பேய் பிடிச்சிட்டா எங்க பாட்டிக்கு நினைப்பாங்க, அவ்வளவு ஹார்ன் பண்ணுவாங்க நம்மள. அது ஒரு ட்ரைபல் கல்ச்சர், அது தாய் வழி சமூகம், நம்ம தாய் தான் வழி அனுப்பி வைக்கிறாங்க நம்மள. எல்லாரும் கும்பலா உட்காந்து பாடி அழுது அப்படியே லைக் அது ஒரு பிளாக் பேந்தர் மூமெண்ட் அது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆர்ட் ஃபார்மா இருக்கிறதுனால எனக்கு அது மேல பயங்கர லவ். ஆனா எங்க ஊர்ல எல்லாரும் அதை பாடுவாங்க, எங்க அம்மா பாடுவாங்க, எங்க அம்மா அம்மா பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம் ஒரு 3-4 வருஷமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கேன் தொடர்ந்து. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அதுல எனக்கு கிடைச்ச ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா அது நம்மளும் பாட முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதை வச்சுதான் நான் தொடர்ந்து இப்ப நிறைய ரிசர்ச் பண்றேன். நிறைய ஒப்பாரி கலைஞர்களையும் நான் போய் மீட் பண்றேன், அவங்களுக்காக ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் ஹோஸ்ட் பண்றேன். இப்போ மார்கழி மக்கள் இசை ஃபெஸ்டிவல் ஒரு ஃபெஸ்டிவல் டைரக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து என்னால பண்ண முடிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால ஒப்பாரி என்பது இந்தியாவுக்கான ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லலாம். ஹிப்ஹாப் என்பது ஒரு கழக வடிவம் என்றால், ஹிப்ஹாப் என்பது ஒரு அரசியல் கலை வடிவம் என்றால், இந்தியாவுக்கான அரசியல் கலை வடிவங்கள் நம்முடைய கானா பாடல்களும் ஒப்பாரி பாடல்களும் நாட்டுப்புற கலை இசைக்கலைஞர்களும் தான். ஆதி தமிழ் இசையே பறை இசை தான், பறை இசையிலிருந்து தான் கர்நாடக சங்கீதமே தொடங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ஒப்பாரி தான் வந்து எல்லாத்துக்கும் ரூட் அப்படிங்கிறதுனால அதை நான் எடுத்து கையெடுத்து பேசுறேன். நான் திருக்குறளே ஒரு ஒப்பாரின்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா திருக்குறள் இருக்குங்களா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஜன் 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 இப்படி இப்படிதான் அது இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சோ அந்த இடத்துல இருந்தே வந்து ஒப்பாரி துவங்குகிறது, அந்த கலை வடிவத்தை தான் நான் எடுத்து பேசுறேன்.
இப்போ நீங்க பாடுற பாடல்கள் எவ்வளவு அருமையா பாடுறீங்க, பட் ஆனா பாட்டு கிளாஸே பாட்டு லெசன்ஸே எடுத்தது இல்லை இல்லையா? எல்லாமே கேள்வி ஞானம் தானே?
ஆமா.
சோ அந்த கேள்வி ஞானம் மூலமாவே இவ்வளவு அழகா பாட முடியும் இல்லையா?
எங்க பாட்டி யாருகிட்ட மியூசிக் கிளாஸ் போறாங்க? எங்க பெரியப்பா யாருகிட்டயும் ஒப்பாரி கிளாஸ் ஒன்று இல்லவே இல்லையே. ஆனா கர்நாடிக் கிளாஸ் ஒன்று இருக்கு, வெஸ்டர்ன் கிளாஸ் ஒன்று இருக்கு, கானா கிளாஸஸ் எங்கேயும் இல்லையே. அப்போ அந்த கலை வடிவம்லாம் நீ இயல்பா உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து வர வேண்டியது. ராப் கிளாஸஸ் நீங்க இல்லையே, ராப் கிளாஸஸ் இப்பதான் வருது. ஏன்னா அது ராப் வந்து ஒரு பிசினஸ் மாடலா மாறின பிறகு வருது. ஆனால் அவர்கள் நேச்சுரலா வயல்ல வேலை செஞ்சு வராங்க, வீட்டுக்கு வராங்க, இந்த மாதிரி வந்து காலகாலமா ஒரு வீட்டுல உழைக்கிறாங்க, 5 பிள்ளைகள் பெத்தெடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்த பிறகு எவனும் சோறு போடலன்னா, நான் 5 மரம் வளர்த்தேன், அழகான தோட்டம் வச்சேன், என் தோட்டம் செழிச்சாலும் என் தொண்டை நனையலையே, இப்படி பாடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு ஒரு ஒப்பாரி பாட்டு. அவங்க வாழ்க்கையிலேயே டியூன் இருக்கு. மியூசிக் இசை என்பது இயற்கைன்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றும் இசைதான். ஸோ அப்படிதான் நான் பாக்குறேன். அது வந்து ஒரு எதுவுமே நான் எங்கேயும் கத்துக்கல, எங்க பாட்டி எப்படி கத்துக்கலையே அதே போல நானும் கத்துக்கல.
என்ஜாய் என்ஜாய் மீ சாங் பத்தி பேசலாம், லேட்டஸ்ட் சென்சேஷன் சாங். ஸோ அதான் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பர்சீவ் பண்றாங்க அந்த பாட்டை. மைக்ரன்ஸ், லேபரர்ஸ், ஃபார்மர்ஸ், என்விரான்மெண்ட்ல எல்லாருமே ரிலேட் பண்றாங்க. ஸோ ஒரிஜினலா நீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க, நீ உங்களோட இன்டர்பிரேஷன் என்னது, இதுக்கான ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் எங்க?
ஒரிஜினல் இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் இலங்கைக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் கடைசி விவசாயி படத்துல மணிகண்டன் சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள், அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயண் சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள், அவரோட மியூசிக்கலா நான் இவ்வளவு மெர்ஜான அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. ஏன்னா இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் என்ஜாய் என்ஜாய் இவ்வளவு சீரியஸான பாட்டு அப்படின்ற மாதிரி நினைச்சே பண்ணல. சீரியஸான பாட்டுனே முதல்ல இது நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபன் சாங். நான் வந்து அவரோட பீட் மேல ஆக்சுவலா ஒரு 7 டேஸ் 8 டேஸ்ல விளையாடிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். சும்மா ஏதோ நான் வந்து ஜாலியா பாடிட்டு இருந்தேன், அது மேல கான்செப்டே கிடைக்கல. என்ஜாய் என்ஜாய்ன்ற வேர்ட் மட்டும் தான் கிடைச்சது. ஆனா லாஸ்டா ஒரே நாள்ல 1 ஷாட்ல 1 ஹவர்ல எழுதி முடிச்சிட்டோம் இந்த பாட்டை. ரொம்ப முக்கியமா வந்து இந்த பாட்டு நேச்சரை போற்றி வரணும், எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லணும். நேச்சர் என்பதே ஈக்வாலிட்டி தான் அப்படின்னு சொல்லணும். அது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணாம சொல்லணும், ஆனா இன்டெப்த் பொலிட்டிக்ஸ் இருக்கணும் அதுக்குள்ள அப்படின்றது. அதனால இந்த இதுல யூஸ் பண்ண எல்லா வார்த்தைகளுமே உழைக்கும் மக்களுடைய வார்த்தைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வார்த்தைகள், லேண்ட்லெஸ் பீப்புளுடைய வார்த்தைகள். ஸோ அவங்களுடைய லைஃப் நான் அங்கிருந்து நான் வர்றதுனால, நானும் அப்படியான ஒரு சமூகத்துக்கு வர்றதுனால அந்த பெயினை என்னால நேர்மையா கடத்த முடியும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு தேடிட்டே இருக்கும்போது தி அவங்களுக்கு வந்து மாஜால ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்புல என்னோட கொலாபரேட் பண்ணலாம்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நான் அதுல போய் இணைஞ்சு இந்த கான்செப்டை சரி என்ஜாயின் போவோம், மகிழ்ச்சியை கொண்டாடுவோம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ கபாலி படத்துல கூட ரஜினி சார் சொல்லியிருப்பார்ல, ரஞ்சித் சார் அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தையை. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு போகலாம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றான் என்ஜாய்ன்னு சொல்லலாம், அப்புறம் என்ஜாய்னா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் என்ஜாய் என்ஜாமின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா அப்படியே ஒரு காயின் பண்ணி, ஆனா அதுக்குள்ள ஒரு சீரியஸான மீனிங், பல்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நான் ஒரு கிராஃப்டை ப்ரெசென்ட் பண்றேன், அந்த கிராஃப்ட்டுக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பார்வையிலேருந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஆப்பிரிக்கால இருக்கிறவர் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுறாரு, அரக்கோணத்துல இருக்கிறவர் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுறாரு, அமெரிக்கால இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும், ஆனா அதே சமயம் ஒரு யூனிவர்சலான மெசேஜ் பேசியிருக்கணும். அப்ப அதுல சாதி, மதம், வர்க்கம், இனம், பொருளாதாரம், அதான் சொல்லுவாங்களா, சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், எல்லா வகையான தியரிஸும் உள்ள வந்திருக்கணும். அப்படின்னா அதை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கம்ப்ளீட்டா ரூட்டடான வார்த்தைகளை போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சயின்டிபிக்கா ஒர்க் பண்ண பாட்டுன்னு சொல்லலாம். இது ஆக்சுவலா ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜாப் தான். என்னோட 3-4 இயர்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் மணிகண்டன் சாரோட பேசினது பிளஸ் வந்து நான் கேஷ்லெஸ் கலெக்டிவோட பயணிச்சது, இந்த ஒப்பாரி ஷோ பண்ணது, ஒப்பாரிலாம் எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. இதுக்கு இதுல ஒரு ஒப்பாரி பயன்படுத்தியிருக்கேன், 5 மரவளத்தான் அழகான தோட்டம் வச்சுன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நாட்டு ஒப்பாரின்னு சொல்லுவாங்க, ஓரல் லிட்டரேச்சர். அது வந்து பாவலர் முகில் ஐயா கலெக்ட் பண்ணது, அவருக்கு மறைஞ்சிட்டாரு, அவருக்கு ட்ரிபியூட்டா அந்த லைன் வச்சேன். அதே மாதிரி வள்ளியம்மாள் பாட்டி, இலங்கையில மலையகத்துல தேனி தோட்டத்துல தொழிலாளியா இருந்து வந்தவங்க, அவங்கள பத்தி அந்த கதையை வந்து உலகத்துக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரை வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூறண்டின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சேன். அப்புறம் அன்னக்கிளி, அன்னக்கிளிங்கிறது வந்து இளையராஜா சாரோட ஃபர்ஸ்ட் படம் அன்னக்கிளி. ஸோ எனக்கு ஒரு சென்டிமெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அன்னக்கிளி ஒன்ன தேடுது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அது ஒரு காரணம். பிளஸ் வந்து எங்க அத்தை பேரு அன்னக்கிளி. ஸோ எங்க அத்தைக்கு ஒரு ஷவுட் அவுட், அவங்க எல்லாம் என்ன தூக்கி வளர்த்தவங்க. ஸோ அதனால அது வச்சேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். தான் என்ஜாய் என்ஜாய் பாட்டுக்கு காரணம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.